வணக்கம் குழந்தைகளே, நான் உங்கள் விஜயானந்த் அங்கிள் பேசுகிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நகைச்சுவையான நாட்டுப்புற கதையை சொல்லலாம்னு இருக்கேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வட இந்தியாவில் ஒரு கிராமத்தில் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி இருந்து வந்தார். அவரோட பேரு பத்தீஸ்மார்கான். சிறுவனா இருந்தப்போ ஒரு முறை 32 ஈக்களை கொண்டுட்டான். ஈ இருக்கு இல்லையா, அந்த ஈயை வந்து கொல்றது கஷ்டம். அவன் எப்படியோ விரட்டி பிடிச்சி 32 ஈயை கொண்டுட்டான். இதை வந்து ஒரு பெரிய சாகசமாக தன்னோட பாட்டிக்கிட்ட சொன்னான். அந்த பாட்டி ரொம்ப மகிழ்ந்து போய் அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்து பத்தீஸ்மார்கான் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதுவே அவனோட பேராயிப்போச்சு. அந்த கிராமத்தில் இருந்த எல்லாரும் அவனை பத்தீஸ்மார்கான் அப்படின்னே கூப்பிட்டு வந்தாங்க. அவன் சின்ன வயசில் ஈயடிச்ச வரலாறு தெரியாதவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, இவன் உண்மையிலே 32 பேரை போர்க்களத்தில் கொண்டுட்டு வந்திருக்கான், அதனால தான் இவனுக்கு இந்த பேர் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. உண்மையிலே பத்தீஸ்மார்கான் ஒரு சுத்த பயந்தாங்கொல்லி. அவன் எங்கேயுமே தனியாக போனதே இல்லை. ராத்திரி நேரத்தில் வீட்டை விட்டு வெளியிலே வரமாட்டான். அவ்வளோ பெரிய பயந்தாங்கொல்லியான ஒருத்தனை பத்தீஸ்மார்கான் அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. இந்த தகவல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அரசனோட காதுக்கு போச்சு. அரசன் வந்து கேட்டு வியந்து போயிட்டான். 32 பேரை கொண்டவன் இந்த நாட்டில் இருக்கானா, நான் அவனை பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு வீரம் செறிந்தவனை என்னோட வேலைக்கு வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி ராஜா அவனை கூப்பிட்டுருந்தாரு. அந்த நாட்டு ராஜாவே பத்தீஸ்மார்கான நேரில் பார்க்கணும் அப்படின்னு வர சொன்னதுனால ஊர் மக்கள் வியந்து போயிட்டாங்க. நம்ம ஊரை சேர்ந்த பத்தீஸ்மார்கான ராஜாவே வந்து கூப்பிட்டு விட்டுருக்காரு, அவனை நாம் சிறந்த முறையில் வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நிறைய நிதி திரட்டி, நிதினா தெரியும் இல்லையா, பணம் திரட்டி ஒரு பெரிய விழா ஏற்பாடு பண்ணி பத்தீஸ்மார்கான பலவாறு புகழ்ந்து அவனுக்கு மாலையெல்லாம் அணிவிச்சு சிறப்பு செய்து கை செலவுக்கு நிறைய பணமும் கொடுத்து தலைநகரத்துக்கு அனுப்பி வச்சாங்க. உள்ளூரில் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் 32 பேரை கொன்றவன் பத்தீஸ்மார்கான், 32 பேரை கொன்றவன் பத்தீஸ்மார்கான் அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப பெருமையாக சுற்றிக்கிட்டு தெரிஞ்சோம். இப்போ வந்து ராஜா காதுக்கே போய் நம்மளை கூப்பிட்டு விட்டுருக்காரு, நம்ம வந்து உண்மையிலே 32 ஈக்களை தான் கொண்டு இருக்கோம், மனுஷங்களை கொன்னதில்லை அப்படின்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு அவனுக்கு தெரியல. இப்படி இருக்க நிலைமை கைமீறி ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு விழா எடுத்து அனுப்பி வச்சதுனால வேற வழி இல்லாமல் தான் 32 பேரை கொன்ன உண்மையிலே ஒரு வீரன் அப்படின்னு காட்டிக்க வேண்டிய நிலைமைக்கு போயிட்டான் பத்தீஸ்மார்கான். அரசனை பார்க்கறதுக்கு கிராமத்தில் இருந்து கிளம்புன பத்தீஸ்மார்கான் தலைநகரத்துக்கு போய் சேர்ந்தான். அந்த தலைநகரத்துக்கு வெளியில் ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் இறங்கி குளிச்சுட்டு அதுக்கு பிறகு அப்படியே விசாரிச்சுக்கிட்டே போய் ராஜாவை பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக அந்த குளத்தில் இறங்கினான் பத்தீஸ்மார்கான். குளத்தோட கரையில் ஒரு அறிவிப்பு பலகை இருந்தது. அறிவிப்பு பலகைன்னா தெரியும் இல்லையா, நோட்டீஸ் போர்ட். அந்த அறிவிப்பு பலகையில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, இந்த குளத்தில் முதலை இருப்பதால் யாரும் குளிக்க வேண்டாம் என்று எழுதப்பட்டிருந்தது. பத்தீஸ்மார்கானுக்கு எழுத படிக்க தெரியாது, அதனால அந்த குளத்தில் இறங்கி ஆனந்தமாக குளித்தான். குளிச்சுட்டு அந்த குளத்துக்கு நடுவில் ஒரு சின்ன பாறை இருந்தது. அந்த பாறை மேலே ஏறி உட்காந்துட்டு துணியெல்லாம் காய போட்டுட்டு இருந்தான். அப்போது அந்த பாறை லேசாக நகர ஆரம்பிச்சது. உண்மையில் அது பாறை இல்லை, முதலையே தான். பத்தீஸ்மார்கானுக்கு ஒன்றும் புரியல, என்னடா பாறை நகருது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் குளக்கரையில் வந்த சிலர் என்ன நினைச்சாங்கன்னா, அவன் ஒரு தனி ஆளா அந்த முதலையை பிடிச்சிட்டா தான் நினச்சி கைதட்டி அவனுக்கு ஆரவாரம் செஞ்சாங்க. அங்கே ஒரு பெரிய கூட்டமே கூடிருச்சு. அப்போதான் பத்தீஸ்மார்கானுக்கு புரிஞ்சது, அடடா நாம் உட்கார்ந்துருக்கிறது பாறை இல்லை, இது வந்து முதலை அப்படின்னு புரிஞ்சது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மிரண்டு போய் அந்த முதலை மேலே உட்காந்துருந்தான் பத்தீஸ்மார்கான். இதுக்கிடையில் அந்த முதலை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கரைக்கு வந்தது. மக்கள் எல்லாம் ஈட்டி எடுத்து குத்தி அந்த முதலையை கொன்னுட்டாங்க. பத்தீஸ்மார்கான ஒரு மாபெரும் வீரன் அப்படின்னு நினச்சி அவனை தோளில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு அரண்மனையை நோக்கி ஊர்வலமாக கூட்டிகிட்டு போனாங்க. ராஜாவுக்கும் பத்தீஸ்மார்கான் வந்திருக்கிற தகவல் தெரிவிக்கப்பட்டது. ராஜா என்ன நினச்சார்னா, பத்தீஸ்மார்கான் வரும்போதே தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு நினச்சி மெய் சிலிர்த்து போய் பத்தீஸ்மார்கானுக்கு பலவிதமான பரிசுகளை கொடுத்து பத்தீஸ்மார்கானுக்குன்னு ஒரு தனி மாளிகையை ஒதுக்கி அவனுக்கு மிக அதிகப்படியான சம்பளம் கொடுத்து தன்னுடைய நாட்டின் படை தளபதியாக ஆக்கிக்கிட்டாரு ராஜா. அதிர்ஷ்ட காற்று அடிச்சா குப்பையில் கிடக்கிற காகிதம் கூட பறந்து போய் கோபுரத்து மேலே உட்காந்துக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பத்தீஸ்மார்கானுக்கு இந்த அதிர்ஷ்டம் அடித்ததுனால நாட்டினுடைய படை தளபதியாகவே நியமிக்கப்பட்டு ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமானவனாக ஆகிட்டான் பத்தீஸ்மார்கான். இது இப்படி இருக்க பத்திஸ்மார்க்கானோட இந்த வீரக்கதை பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் பரவுச்சு. பத்திஸ்மார்க்கான் போன்ற ஒரு வீரன் படைத்தலைவனாக இருக்கும்போது அந்த நாட்டு மேலே போர் தொடுக்கிறது சாவை விலை கொடுத்து வாங்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி பக்கத்து நாட்டு ராஜாக்கள் எல்லாம் பயந்து போய் கிடந்தாங்க. இப்படியே சில காலம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பக்கத்து நாட்டில் புதுசாக ஒரு இளவரசனுக்கு வீரம் பொங்கி எழுந்தது. அவன் நினச்சான், யார் இந்த பத்திஸ்மார்க்கான், இவனுக்காக பயந்துக்கிட்டு நாமையே போர் தொடுக்காமல் இருக்கணும், அந்த நாட்டு மேலே படையெடுத்து பத்திஸ்மார்க்கான ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பெரிய படையை கிளப்பிக்கிட்டு பத்திஸ்மார்க்கான் நாட்டோட போர் தொடுக்க வந்தான். இந்த செய்தி ராஜாவுக்கு கிடைச்சதும் ராஜா பத்திஸ்மார்க்கானை கூப்பிட்டு போருக்கு செல்ல கட்டளையிட்டார். உண்மையிலே பத்திஸ்மார்க்கானுக்கு குதிரை மேலே ஏறி உட்காரக்கூட தெரியாது. பின்ன எப்படி சவாரி செய்கிறது, எப்படி சண்டை போடுறது, பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, தன்னுடைய கை நடுக்கம் தெரியக்கூடாதுன்றதுக்காக இரண்டு கனமான போர் வாள்களை தூக்கிட்டு அரசன் முன்னாடி போய் நின்னான். ரெண்டு கையிலையும் போர் வாளை தூக்கிட்டு வந்து சண்டையிட செல்லும் தன்னுடைய வீர தளபதியை கண்டு மன்னர் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சார். அவர் சொன்னார், நம்ம தளபதி ரெண்டு கையிலையும் வாள் வச்சிருக்காரு, அவரால் குதிரை மேலே ஏற முடியாது, நீங்களே அவரை தூக்கி குதிரை மேலே உட்கார வைங்க அப்படின்னு சொல்லவும் போர்படையில் இருந்த வீரர்கள் எல்லாம் சேர்ந்து பத்திஸ்மார்க்கானை அலாக்கா தூக்கி குதிரையில் உட்கார வச்சாங்க. பத்திஸ்மார்க்கான் சொன்னான், நான் ஆக்ரோஷமாக சண்டை போடுற நேரத்தில் குதிரை மிரண்டு எங்கிட்டேருந்து தப்பிச்சு போனாலும் போயிடும், அதனால் இந்த குதிரையை என் காலோட சேர்த்து கட்டுங்க அப்படின்னு சொன்னான். அதனால் வீரர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பெரிய கயிறு எடுத்துகிட்டு வந்து பத்திஸ்மார்க்கான அந்த குதிரையோடு சேர்த்து நல்லா இறுக பிடிச்சி கட்டி வச்சிட்டாங்க. உண்மையிலே பத்திஸ்மார்க்கான் எதுக்காக அவனை குதிரையோடு சேர்த்து கட்ட சொன்னான் அப்படின்னா, குதிரை வேகமாக ஓடும்போது தவறி தான் கீழே விழுந்தாலும் விழுந்துடுவோம் அப்படின்ற பயத்தில் தான் அவன் தன்னை குதிரையோடு சேர்த்து கட்ட சொல்லியிருந்தான். தாரை தப்பட்டைகள் ஒழிக்க ஆரம்பித்த உடனே குதிரை வந்து கண்ணு மண்ணு தெரியாமல் ஓட தொடங்கியது. பத்திஸ்மார்க்கான் கொஞ்ச தூரம் போன உடனே கையில் இருந்த கத்தி ரெண்டையும் கீழே போட்டுட்டு, கடவுளே என்னை காப்பாத்து, கடவுளே குதிரையை நிப்பாட்டு அப்படின்னு பயத்தில் புலம்பிக்கிட்டே குதிரையின் மேல கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருந்தான். வேகமாக ஓடின குதிரை ரெண்டு பனை மரங்களுக்கு நடுவில் பாய்ந்து போச்சு. அந்த பனை மரங்கள் ரெண்டும் ஏற்கனவே பட்டு போய் வேரெல்லாம் அழுகி போய் எப்படா சாயலாம் அப்படின்னு நின்றுட்டு இருந்தது. குதிரை அந்த ரெண்டு பனை மரங்களுக்கு நடுவில் போகும்போது பயத்தில் குதிரையை நிப்பாட்டுறதுக்காக அந்த பனை மரங்களை எட்டி பிடிச்சான் பத்திஸ்மார்க்கான். அப்போ அந்த பனை மரங்கள் ரெண்டும் வேர் ஏற்கனவே அழுகி போய் நின்னதுனால அவன் கையோடு வந்துருச்சு. அந்த மரங்களை விடாமல் கெட்டி அவன் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். குதிரை வந்து பத்திஸ்மார்க்கான அந்த மரங்களோடு சேர்த்து இழுத்துக்கிட்டு வேகமாக ஓடி போய்கிட்டே இருந்தது. ஏற்கனவே பத்திஸ்மார்க்கானோட வீரத்தை பற்றி கேள்விப்பட்டிருந்த எதிரிகள் பத்திஸ்மார்க்கான் என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ அப்படின்னு பயத்தில் நடுங்கிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து தூரத்தில் பத்திஸ்மார்க்கான் இரண்டு பனை மரங்களை பிடுங்கி கை கொன்றா வச்சுக்கிட்டு குதிரை மேலே ஆக்ரோஷமாக தங்களை நோக்கி வந்துட்டு இருக்கிறத பார்த்தாங்க. எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு, எவ்வளோ பெரிய வீரனிவன், பனை மரத்தையே பிடுங்கி நம்மளை அடிக்க வர்றான், இவன் கையில் சிக்கணும்னா நம்மளை தொலைச்சி விடுவான் தொலைச்சி அப்படின்னு சொல்லி அந்த படை வீரர்கள் எல்லாம் தெரிச்சு ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓட ஆரம்பித்தாங்க. படை வீரர்கள் எல்லாம் தெரிச்சு ஓடுறத பார்த்த இளவரசன், இந்த பத்திஸ்மார்க்கானுக்கிட்ட தனியாக நம்மளால் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி அவனும் துண்டை காணும் துணியை காணோன்னு அவனும் ஓடி பதுங்கிட்டான். அதன் பிறகு ரொம்ப தூரம் ஓடின குதிரை களைப்பாயி ஒரு இடத்துல நின்றுச்சு. பின்னாடியே தொடர்ந்து வந்த பத்திஸ்மார்க்கானோட படை வீரர்கள் பத்திஸ்மார்க்கான பல வாரா புகழ்ந்து தங்களுடைய தோள்பட்டையில் தூக்கி வச்சுட்டு ராஜா கிட்ட கொண்டு போய் நிறுத்தினாங்க. ராஜாவும் பத்திஸ்மார்க்கான தன்னுடைய பங்குக்கு பலவாறு புகழ்ந்து ஏகப்பட்ட பரிசுகளை அள்ளித்தந்து அவனுக்கு இன்னும் பல வசதிகளை செஞ்சு கொடுத்தாரு. அதுக்கு பிறகு பக்கத்து நாட்டில் எந்த நாட்டு அரசனும் பத்திஸ்மார்க்கான பகச்சுக்கணும்னு நினைக்கவே இல்லை. சரி குழந்தைகளே, உங்களுக்கு இந்த கதை கண்டிப்பாக பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே நகைச்சுவையான இந்த நாட்டுப்புற கதை எனக்குமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுடைய நண்பர்களும் இது போன்ற பல கதைகளை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் போய் பாட்பீன் PODBEAN அல்லது காஸ்ட் பாக்ஸ் CASTBOX இந்த இரண்டு ஆப்பில் ஏதோ ஒன்று டவுன்லோட் செஞ்சு அதில் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலை தேடி எடுத்து ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்களாலையும் தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்டு மகிழ முடியும் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.